SBS Audio is supported by advertising.
SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஆண்டுக்கு 126,000 டாலர்களுக்கு கீழ் வருமானம் ஈட்டும் நபர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த லோ அண்ட் மிடில் இன்கம் டாக்ஸ் ஆஃப்செட் வரி சலுகை அடுத்த ஆண்டு முதல் நீக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் சில கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் பொருளாதாரம், வருமான வரி, கம்பெனி நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளில் பல வருட கால அனுபவம் கொண்டவரான பேர்த்தைச் சேர்ந்த கோவிந்தராஜன் அப்பு அவர்கள். வணக்கம் கோவிந்தராஜன் அப்பு அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
விரைவில் ஆஸ்திரேலிய அரசின் நிதிநிலை அறிக்கை வெளிவர இருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கையின் படி ஒரு வரி அதிகரிப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட இருப்பதாக நாங்கள் செய்திகள் வாயிலாக அறிகிறோம். இந்த செய்தியின் பின்னணியை எங்களுக்கு முதலில் விளக்க முடியுமா?
ஆமா, இப்ப வருகின்ற மே மாதம் வந்து மத்திய அரசு வந்து ஆஸ்திரேலிய அரசு நிதிநிலை அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. அந்த நிதிநிலை அறிக்கையின் படி, அதாவது 10 மில்லியன் மக்கள், நடுத்தர மக்கள், வரி செலுத்தும் மக்கள் இந்த அறிவிப்பினால் பாதிக்கப்படுகிறது. என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னர் வந்து 2018-19 நமக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து LMITO சொல்லுவோம், அதாவது லோ மிடில் இன்கம் டேக்ஸ் ஆஃப்செட், இது ஒரு வரி சலுகை. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் மக்கள் வந்து பயன்பெற்றாங்க. வருடம் வருடம் அவங்களுக்கு வந்து அதிகபட்சமாக $1,500 அவங்களுக்கு கிடைச்சது, வரியிலேருந்து மிச்சப்படுத்தினாங்க. ஸோ இதை வந்து இந்த வருகின்ற வருடத்துலேருந்து, அதாவது 1 July 2023 இதை எடுக்க போகிறதாக அறிவிப்பு வந்திருக்கு. இது இந்த பட்ஜெட்டில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதுதான் அந்த செய்தியோட நோக்கம் ரேணுகா.
சரி, அப்போ இப்படி அந்த நீங்கள் குறிப்பிட்டது போன்று அந்த வரி சலுகையை நிறுத்தி வரியை அதிகரிப்பதால் யாருக்கு, யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட போகிறார்கள்?
10 மில்லியன் மக்கள், வரி செலுத்தும் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். இதில் பார்த்தீங்கன்னா யாருக்கு குறிப்பா அப்படின்னு பார்க்கும்போது, குறைந்த வருமானம் பெறுபவர்கள், அதாவது ஏற்கனவே நமக்கு வந்து ரெண்டு விதமான வரி சலுகை, டேக்ஸ் ஆஃப்செட்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம், வரி சலுகை இருக்கு. ஒன்று வந்து லோ இன்கம் ஆஃப்செட்டு, அடுத்தது வந்து லோ மிடில் இன்கம் டேக்ஸ் ஆஃப்செட். இந்த லோ மிடில் இன்கம் டேக்ஸ் ஆஃப்செட் அப்படிங்கிறது தான் அவங்க கை வைக்க போகிறாங்க. இப்போ அந்த லோ மிடில் இன்கம் ஆஃப்செட்டில் பார்த்தீங்கன்னாக்க, ஆண்டு வருமானம் 126,000 உள்ள இருந்ததுனாக்க அவங்களுக்கு வந்து அந்த சலுகை கிடைச்சிது. அது வந்து படிப்படியாக கொடுப்பாங்க. 37,000 வரைக்கும் வந்து ஒரு சலுகை, 37,000 48,000 வரைக்கும் வருமானம் வரவங்களுக்கு ஒரு சலுகை, அப்புறம் 48,000 வரைக்கும், 90,000 வரைக்கும் ஆண்டுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதிகபட்சமாக வந்து $1,500 வரைக்கும் அதில் கிடைச்சிது. இப்போ அந்த மாதிரி வருமானம் பெறுபவர்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ அது மெயினாக பார்த்தீங்கன்னா நடுத்தர வருமானம் பெறுபவர்கள் தான் இதை பாதிப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக கேட்கும்போது யார் யாருக்கெல்லாம் பாதிக்குன்னு கேட்கும்போது, இப்போ 37,000 வரைக்கும் ஆண்டு வருமானம் உள்ளவங்களுக்கு வந்து $675 வந்து அவங்களுக்கு பாதிக்கும். அதாவது வரியிலேருந்து $675 வந்து முன்னர் வந்து அரசு சலுகை கொடுத்தது, இப்போ அதை எடுத்துருவாங்க. அது மாதிரி 37,000 48,000 வரைக்கும் உள்ளவங்களுக்கு $1,500 கிடைச்சிது. ஸோ அவங்களுக்கும் அது போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 48,000 வரைக்கும் உள்ளவங்களுக்கும் அதிகபட்சமாக $1,500 கிடைச்சிது, அவங்களுக்கும் இதுவுமே வராது அடுத்த வருஷத்துலேருந்து. நான் சொல்கிறது இப்போ அந்த 90,000 to 126,000 அதிகபட்சமான ஸ்லாப், ஒரு ஆண்டுக்கு 90,000 ஒருத்தர் வருமானம் வருது, 126,000 அதிகபட்சமாக இருக்கும் வருதுன்னும் போது, அந்த $1,500 நான் மேக்ஸிமம் சொன்னேன் இல்லையா, அது வந்து குறைஞ்சிக்கிட்டே போவோம். அவங்களுக்கு 3 சென்ட் வந்து ஒரு ஒரு டாலருக்கும் 90,000 மேலே குறைஞ்சிக்கிட்டே போவோம். இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கும் இனிமே கிடைக்காது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த மாதிரி குரூப்பில் இருக்கவங்க, அதாவது 37,000 கேட்டகரி, 48,000 கேட்டகரி, 60,000 கேட்டகரி, 90,000 அந்த மாதிரி கேட்டகரி வந்து 10 மில்லியனை தாண்டுது. ஸோ இதுதான் அதோட சாராம்சம்.
சரி, ஆஸ்திரேலிய அரசு இப்படி ஒரு நடவடிக்கையை எதற்காக எடுத்திருக்கிறது?
இது ஒரு நல்ல கேள்வி எனக்கு. அதாவது நான் முன்னர் ஏற்கனவே நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம், அதாவது பொருளாதாரத்துல வந்து இரண்டு விதமான நடவடிக்கைகள் வந்து ஒரு அரசாங்கம் வந்து எடுப்பாங்க. ஒன்னு வந்து அரசினுடைய நிதி கொள்கை, அடுத்தது வந்து நம்ம வந்து ரிசர்வ் வங்கியோட மானிட்டரி பாலிசி, அதை தமிழ்ல வந்து நம்ம பணவியல் கொள்கைன்னு சொல்லலாம். இப்போ அந்த பணவியல் கொள்கையின்படி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி வந்து ஒரு ஒரு முறையும் வட்டி விகிதத்தை உயர்த்தி கொண்டே போகிறார்கள். இது எதனாலன்னா பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கை. அதே மாதிரி வந்து அந்த பணவீக்கம் வந்து கட்டுப்படலை அப்படின்னும் போது மத்திய அரசும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய நிதி கொள்கை பிரகாரம் இந்த நடவடிக்கை, அதாவது வரியை வந்து ஏற்றுறது, பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து குறைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து பணவீக்கம் வந்து ரொம்ப அளவில் அது குறையலை. ஸோ குறையாத போது என்ன பண்ணுறாங்கன்னா பணம் மணி சர்க்குலேஷன், அதாவது பணம் வந்து புழக்கம் அதிகமாக இருக்கு, சரி இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் இது வரிய சலுகையை வந்து கட் பண்ணுறாங்க. அதுதான் முக்கிய காரணம்.
இதன் மூலமாக ஆஸ்திரேலிய பொருளாதாரம் என்று எடுக்கிற போது அதில் ஏதாவது மாற்றங்கள் அல்லது பாதிப்பு ஏற்படுமா?
நிச்சயமா இது மாற்றம் ஏற்படும். ஏன்னா இதுல 10 மில்லியன் மக்கள் வந்து பாதிக்கப்படுறதுனால அவங்களுடைய வரி சலுகை வந்து குறைஞ்சிருது, அதாவது அவங்களுக்கு வர வேண்டிய வருமானம் வந்து இதுல குறைஞ்சு போயிடுது. நான் சொன்ன அதிகபட்சமா $1,500 குறையுதுன்னு சொன்னேன். ஏற்கனவே நம்ம மக்கள் வந்து அந்த பணவீக்கத்தினால வந்து பாதிப்படைஞ்சிட்டு வராங்க. அது தவிர்த்து வட்டி விகிதத்தை வந்து உயர்த்திக்கிட்டு கொண்டே போவதால அந்த மார்கேஜ் வாங்கினவங்க, அதை கடன் வாங்கினவங்களுக்கான வட்டி விகிதம் அதிகமாக அந்த பாதிப்பையும் அவங்க பார்க்குறாங்க. விலைவாசி உயர்வும் எக்கத்தப்பாக ஏறி இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இந்த வரி சலுகை வந்து நமக்கு குறையும் போது அவங்களால வந்து செலவு பண்ணுறதுக்கான பணங்க வந்து இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட செலவை வந்து குறைச்சிப்பாங்க. செலவை குறைக்கும் போது அது வாங்கும் சக்தின்னு நம்ம சொல்கிறோம், வாங்கும் சக்தி வந்து மக்களுக்கு குறையும். அதே மாதிரி வாங்கும் சக்தி குறையும் போது என்ன ஆகும்னாக்கா டிமாண்ட் அண்ட் சப்ளை நம்ம பொருளாதாரத்தில் சொல்கிறோம். அப்போ என்ன ஆகும், வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, விற்பாங்க கடையில் விற்பாங்க, ஆனால் வாங்கிறதுக்கு வந்து ஆட்கள் வந்து குறைஞ்சிருவாங்க. குறையும் போது என்ன ஆகும்னா இது வந்து அந்த விற்கிறவங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். இது வந்து ஒரு சாராராக நம்ம சொல்ல முடியாது, பெரும்பாலும் இது ஆஸ்திரேலியா முழுவதும் இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அதை வாங்கும் சக்தி குறைய குறைய என்ன ஆகும்னா பொருளாதாரத்தில் வந்து விற்பனை இல்லாமல் அது ஜிடிபின்ற நம்ம உள்நாட்டு உற்பத்தியை பாதிச்சு நம்ம எக்கனாமிக்கு வந்து இது மாற்றத்தை கொடுக்கும். அதுதான் இது பொருளாதாரத்தில் ஒரு மாற்றமாக வரும். இது எந்த அளவுக்கு பாதிக்கும், எப்படி போய் இது முடியும் அப்படின்றது நம்ம இந்த ஒரு அறிவிப்பை வச்சு நம்ம சொல்ல முடியாது. இதனால பின்னாடி நமக்கு வந்து இதோட டேட்டா நமக்கு வரும்போது இது எப்படி வந்து போகும் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்ல முடியும்.
சரி, ஒரு பக்கம் விலைவாசி ஏறுகிறது, மற்ற பக்கம் வட்டி வீதம் ஏறிக்கொண்டே போகிறது. இப்படியாக இரண்டு பக்கமும் நடுத்தர மக்கள் பாதிப்படைகின்ற நிலையில் இது போன்ற ஒரு நடவடிக்கை இப்போது தேவையா? இதை பற்றி பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள்?
ஆமாம், பரவலாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து உள்ள பொருளாதார நிபுணர்கள், அதாவது எர்ன்ஸ்ட் அண்ட் யங்லேருந்து ஒரு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அவர் சொல்லியிருக்காரு, அது மாதிரி வங்கிகளில் உள்ள பொருளாதார நிபுணர்கள், அப்புறம் ஆஸ்திரேலியாவில் உள்ள பெரும்பாலான பொருளாதாரம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு அந்த லோ மிடில் இன்கம் டேக்ஸ் ஆஃப்செட் அந்த வரி சலுகை எடுக்கிறதை பற்றி செய்தி வந்தது இல்லையா, அதை பற்றி உடனடியாக அவங்க கருத்து கூறியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு நடவடிக்கையால் வந்து ஆஸ்திரேலிய அரசுக்கு வந்து ஒரு 11 பில்லியன் தான் பணம் வந்து நமக்கு கிடைக்குது. 11 பில்லியன் வந்து வரி மூலியமாக நமக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த சலுகையை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 11 பில்லியனை வந்து நீங்கள் எடுக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வந்துட முடியாது. ஏன்னா ஆஸ்திரேலியாவோட பொருளாதாரம் வந்து பெரிய அளவில் இருக்கு, அது ட்ரில்லியன்ஸில் போயிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு வந்து நம்ம காஃபி அப்புறம் அந்த மார்னிங் ஃபுட்டு சாப்பிட்றோம் பாருங்க, அதோட செலவு பார்த்தீங்கன்னா மாசத்து செலவுல இது வந்து 2 மடங்காக இருக்கு இந்த 11 பில்லியன்றது. ஸோ இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை வந்து பொருளாதாரத்தில் போய் நமக்கு அரசுக்கு வந்து இது கண்ட்ரோல் பண்ணிடாது இந்த 11 பில்லியன் சலுகையை தூக்கிறதுனால. ஸோ எல்லாருமே வந்து இதுதான் சொல்றாங்க, இதனால இது ஒரு பெரிய இதுவா, இதை போய் ஏன் பண்றீங்க, இது பண்றதுனால என்ன நடந்துட போகுது அப்படிங்க, இதனால வந்து மக்கள் தானே பாதிக்கிறாங்க, பண்ணக்கூடாது அப்படின்னு தான் பெரும்பாலான நிபுணர்கள் சொல்றாங்க.
சரி, இப்போ நீங்கள் சொன்னதின்படி இந்த லோ அண்ட் மிடில் இன்கம் ஆஃப்செட் வந்து அந்த வரி சலுகையை அரசு தொடராமல் போனால் அதனால் நிச்சயம் பாதிப்பு இருக்கிறது. அப்படி என்றால் அந்த பாதிப்பை ஈடுகட்டுவதற்கு அரசு ஏதாவது மாற்றங்கள் அல்லது சலுகைகள் அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா?
ஆமாம், அவங்க என்ன மத்திய அரசு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து நம்ம 2018-19 லோ அண்ட் மிடில் இன்கம் ஆஃப்செட் வந்து கொண்டு வந்தது, அதாவது முந்தைய அரசு வந்து கொண்டு வந்தது. முந்தைய அரசு வந்து என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா அந்த டைமில் வந்து நமக்கு வந்து பணம் புழக்கம் வந்து கம்மியா இருந்தது. அதே சமயம் கோவிட் பாதிப்பு நமக்கு அதுக்கு அடுத்த 2 வருடங்கள் வந்ததுனால இந்த வரிச்சலுகை வந்து கொடுத்தாங்க. ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த டைம்ல வந்து தேவை வந்து இருந்ததுனால மக்களுக்கு வந்து பணம் புழக்கம் இல்லாததுனால இதை கொடுத்தாங்க. ஸோ இதை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கலாமான்றது வந்து இவங்க வந்து பார்த்தாங்க. சரி, இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு திட்டக்குழுல வந்து இது ஆலோசனை செஞ்சபோது அவங்க சொன்னாங்க, இந்த சலுகையை வந்து நம்ம எடுத்துடலாம், எடுத்தா இந்த மாதிரி பாதிப்பு வரும்ன்றதுக்கெல்லாம் அவங்க அலசி ஆராய்ஞ்சாங்க. சரி, இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், யாருக்கு வந்து முக்கியமா இது வந்து தேவைப்படுது, அவங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கலாமா, அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இது வரைக்கும் அதுக்கான திட்டமிடல் வந்து சரியா நமக்கு வரல ரேணுகா. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தோன்றதுன்னா, அவங்க சொன்ன செய்தியில வந்து இந்த 35,000-48,000 நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு இந்த சலுகை வந்து வேற மாதிரி ஒரு சலுகையா கொடுப்பாங்க அப்படின்னு தான் தெரியுது. ஸோ அது பட்ஜெட் வரும்போது தான் நமக்கு அதை, ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஷியலாக வச்சிருக்காங்க, பட்ஜெட் வெளியில வரும்போது நமக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். ஆனால் இதில் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, ஆனால் குறைந்த ஊதியம் பெறுபவர்களுக்கு இதுக்கு மாற்றாக ஒரு வரிச்சலுகையை இந்த அரசு கொடுக்கும் என்று தான் நான் நம்புகிறேன்.
மிக்க நன்றி அப்பு அவர்களே, தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். வணக்கம்.
மிக்க நன்றி ரேணுகா.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.
Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.